அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் தொடர்ந்து நீங்கள் நடக்கவும், இறைவனிடம் முழு மனதோடு நீங்கள் அன்பு செலுத்தவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். கடந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறோம். நம்முடைய கடந்த பாடத்திட்டங்களின் மூலம் இறைவாக்கினரின் கூற்றுப்படி இறைவன் பரிசுத்தமானவன், நீதி உள்ளவன், பாவத்தை சகித்துக் கொள்ளாதவன் என்பது போன்ற இறைவனின் தனித்துவ குணங்களை கண்டோம். இது நமக்கு ஒரு அற்புதமான செய்தி. ஏனென்றால் நாம் இறைவனை மிகவும் வேதனைப்படுத்தி இருப்பதால் நமக்கு இறைவனின் கருணை மிகவும் தேவைப்படுகிறது. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் இறைவனால் வெறுக்கத்தக்கவை. இறைவன் நம் மீது கருணை காட்டவில்லை என்றால் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களிலுமே நம்மை நியாயம் தீர்த்துவிடும். ஈசா நபி அவர்கள் மக்களுடன் பேசின இரண்டு ஓமைகளை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த இரண்டு சுவாரஸ்யமான கதைகளில் இருந்து நாம் இறைவனின் இருதயத்தில் நிரம்பியிருக்கும் மகத்தான கருணையை பற்றியும், அந்த கருணையை பாவிகள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் பார்க்க போகிறோம். முதல் ஓமையில் இரண்டு மனிதர்களை காண்கிறோம். அதில் ஒருவன் இறைவனின் இரக்கத்தை பெறாதவன், மற்றவன் இறைவனின் இரக்கத்தை பெற்றவன். ஒருவன் உலமாக்களின் பிரிவை சேர்ந்தவன், இவன் இறைபக்தி உள்ளவன். துவா செய்வதிலும், தொழுகை செய்வதிலும், நோன்பு இருப்பதிலும், ஜக்காத்து கொடுப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடனும் கடமை உணர்வுடனும் இருப்பான். இன்சானின் பார்வையில் இவன் ஒரு மதவாதியைப் போல தோற்றமளித்தான். மற்ற மனிதனோ வரி வசூல் செய்பவன், மனிதர்களின் பார்வையில் ஒரு பெரிய பாவியாக தென்பட்டவன். காரணம், பணம் அல்லது வரி வசூலிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்நாட்களில் நேர்மையற்றவர்களாகவே காணப்பட்டார்கள். உலமா மற்றும் வரி வசூல் செய்பவனின் கதையை கேளுங்கள். லூக்கா 18வது சூரா 12-16 உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாகவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த ஒரு சிறிய பகுதியின் மூலம் ஈசா நபி நமக்காக எதை கற்பிக்க விரும்புகிறார்? தம்முடைய அநீதியை இறைவனுக்குன்பாக தௌபா செய்கிறவனுக்கு இறைவன் கருணை காட்டுவான் என்றும், தன்னுடைய நல்ல அமல்களை இன்சானுக்கு முன்பாகவும் இறைவனுக்கு முன்பாகவும் பெருமையாக எண்ணுகிறவர்களை இறைவன் கண்டிக்கிறான் என்பதையும் ஈசா நபி அவர்கள் நமக்கு போதிக்கிறார். 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களை இறைவன் கண்டிக்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தன் கிருபையை அளிக்கிறான். நான் நோன்பு வைக்கிறேன், நான் தொழுகையை கடைபிடிக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்று ஒருவன் தன் நல்ல அமல்களை குறித்து பெருமைப்படுவானால் அதை பார்க்கிற கேட்கிற இறைவனின் இருதயம் மகிழ்ச்சியாயிராது. பெருமையுள்ள இருதயத்தை இறைவன் வெறுக்கிறான். ஆதமின் மகனாகிய காயின் தன் சொந்த அமல்களால் இறைவனை நெருங்க முடியாது என்ற காரியத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இறைவன் காயினின் தியாகத்தை ஏற்றுக்கொண்டானா? இல்லை, இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நண்பர்களே, இறைவன் இன்று வரை மாறாதவனாகவே இருக்கிறான். மனிதனின் கிரியைகளில் இறைவன் மனமகிழ்ச்சி அடைகிறதில்லை. காரணம், இன்சானின் அமல்கள் இறைவனுக்கு முன் சரியாக இருப்பதில்லை. இறைவா, என் மேல் இரக்கமாயிரும் என்று தன் மார்பில் அடித்துக் கொண்ட அந்த ஆயக்காரனை போல நாமும் நம்முடைய பாவ நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே இறைவனின் நாட்டம். மாஷா அல்லா. இறைவனிடம் தன் நல்ல அமல்களை எடுத்து கூறி, நான் இவனைப் போல இல்லை, அவனைப் போல இல்லை என்று மற்றவர்களை குறை கூறுவதை இறைவன் வெறுக்கிறான். யாக்கோபு 2:10 வெளிப்படுத்தின விசேஷம் 21வது சுரா 27வது ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இரண்டாவதாக, ஒரு குழந்தையை நேசிக்கும் தந்தையின் அன்பை போலத்தான் இறைவனின் உள்ளமும் அன்பினாலும் கருணையினாலும் நிறைந்திருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு ஓமையை சற்று விவரமாக படிக்கப் போகிறோம். லூக்கா 15:1-31 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவனாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதலையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுடைய புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த அழகான ஓமையின் மூலம் இறைவன் நமக்கு எதை கற்பிக்க விரும்புகிறான்? இதன் மூன்று மனிதர்களை கண்டோம், தந்தை, மூத்த மகன், இளைய மகன். இந்த சம்பவத்தில் தகப்பன் இறைவனுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். இளைய மகன் தன் தவறுக்காக உணர்ந்து தன் பாவத்தை இறைவனிடம் தௌபா செய்யும் மனிதனுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறான். மூத்த குமாரன் தன்னைத்தானே நீதிமானாக நினைத்து தங்களை போல ஏமாற்றிக் கொள்பவனுக்கு அடையாளமாக இருக்கிறான். முதலாவது தன் தகப்பனை விட்டு தூரம் போய் விலங்குகளோடு வாழ்ந்த பாவ இயல்புடைய இளையகுமாரனை பற்றி சற்று சிந்திக்கலாம். இளையகுமாரனுக்கு என்ன ஆனது? அவன் மனிதனையும் இறைவனையும் வேதனைப்படுத்தினான். இதை அவன் இறுதியில் எப்படி உணர்ந்தான் என்பதனை நாம் காண்போம். அவன் தன் பாவங்களை நினைத்து துக்கமடைந்து மனம் திரும்பி, நான் புறப்பட்டு என் தகப்பனிடம் திரும்பி சென்று அவரிடம், பிதாவே, நான் பரத்திற்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று என்னை நான் அழைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவன். உங்கள் வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என் தந்தையிடம் சொல்வேன் என்று தீர்மானம் பண்ணி அந்த பன்றி கூட்டத்திலிருந்து எழுந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் என்பதை பார்த்தோம். தகப்பனின் காரியம் என்ன? அவர் என்ன செய்தார்? பணத்தை எல்லாம் செலவழித்து விட்ட தன் இளைய மகனிடம் அவர் கோபித்துக் கொண்டாரா? ஒரு வேலைக்காரனை போல அழைத்துக் கொண்டு போனாரா? இல்லை, தன் மகன் தூரமாக இருக்கும் போதே ஓடி போய் அவனை அணைத்துக் கொண்டு முத்தம் செய்து அவனை தழுவி கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். பெரிய விருந்து வைத்தான். என் மகன் தொலைந்து போனான், இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டான், என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்றான். மூத்த குமாரனை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் கண்டோம். மூத்த மகனுக்கு தகப்பனை போன்ற இரக்க சிந்தை இல்லை. ஆனால் அவன் கோபமடைந்து வீட்டுக்குள் நுழைய மறுக்கிறான். தன் தகப்பனை பார்த்து, இதோ நான் இத்தனை வருஷம் அடிமையைப் போல வேலை செய்கிறேன், உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை, ஆனாலும் நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டை அடித்து விருந்து வைக்கவில்லை, என்னுடைய நண்பர்களுடன் எனக்கு ஒரு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி தரவில்லை என்று கோபப்பட்டான். மூத்த குமாரன் கூறினதை நீங்கள் கேட்டீர்களா? ஒரு அடிமையைப் போல தனக்காக வேலை செய்யும் குமாரனை தகப்பனுக்கு பிடிக்காது. தகப்பன் எதிர்பார்ப்பது தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக தனக்காக வேலை செய்யும் மகனைத்தான். வேலைக்காரன் போல உழைப்பவனை அல்ல, தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக தனக்காக வேலை செய்யும் மகனைத்தான். வேலைக்காரனைப் போல உழைப்பவனை அல்ல. இன்று வரை ஆதமின் உம்மத்துகளில் ஒரு பகுதியினர் தாங்கள் இறைவனுக்கு அடிமைகள் என்றும் இறைவன் தனது எஜமான் என்றும் கூறுகிறார்கள். எஜமானிடம் அடிமை நடந்து கொள்வதைப் போலவே இன்று வரை நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அதே ஆதமின் உம்மத்துகளில் மற்றொரு பிரிவினர் தாங்கள் இறைவனின் பிள்ளைகள் என்று கூறியும் இறைவன் தனது தந்தை என்று உறவு கொண்டாடியும் அந்த உறவின் உரிமையில் வாழ்ந்து வருகிறார்கள். சில ஆயத்துக்களை வாசித்து முடிக்க இருக்கிறோம். ரோமர் 8:15 மற்றும் ஏசாயா 30:18 மற்றும் 1 பேதுரு 5:5 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படியாக வந்தமைக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.